வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 22. வாசிப்பவர் மதுமிதா. முந்தின அதிகாரத்தில் சொல்லியபடி ஞான சல்லாபங்களிலும் கிரகஸ்தாச்சிர தர்மங்களிலும் சந்தோஷமாக காலம் போக்கிக் கொண்டு வந்தோம். கல்யாணத்துக்கு முன்பு பிடாரியை பிடித்து தள்ளினாலும் போகாமலிருந்த காலம் இப்போது வாயுவேகம் மனோவேகமாக ஓடத் தலைப்பட்டது. கல்யாணத்துக்கு பின்பு 1.5 வருஷம் 1.5 நிமிஷம் போல் பறந்துவிட்டது. நாங்கள் 2வது தடவை சம்பந்தி முதலியார் வீட்டில் இருக்க வேண்டிய 6 மாசமும் கடந்து போய்விட்டதால் ஞானாம்பாளை என் வீட்டுக்கு வரும்படி உத்தரவு செய்து நான் முந்திப் போய்விட்டேன். அதற்கு சற்று நேரத்திற்கு பின்பு சம்பந்தி முதலியார் என் தகப்பனாரிடத்திற்கு வந்து ஞானாம்பாள் கர்ப்பவதியாயிருப்பதாக அவளுடைய தாயார் சொல்லுகிறாள். அவளுக்கு முதல் பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று அவளுடைய ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளையை எனக்கு நீர் ஸ்வீகாரம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன சொல்கிறீர் என்றார். என் தகப்பனார் சிரித்து கொண்டு, கர்ப்பமே நிச்சயம் என்று தெரியவில்லை. அது நிச்சயமாயிருந்தாலும் ஆண் பிள்ளைதான் பிறக்கும் என்று எப்படி நிச்சயிக்கக்கூடும்? பின்னும் ஜேஷ்ட புத்திர ஸ்வீகாரமும் புத்திரிகா புத்திரி ஸ்வீகாரமும் செல்லாதென்று தர்மசாஸ்திர வசனமும் இருக்கின்றதே என்றார். சம்பந்தி முதலியார் என் தகப்பனாரை பார்த்து, உம்மை நான் தர்மசாஸ்திரம் கேட்கவில்லை. நீர் அந்த பிள்ளையை ஸ்வீகாரம் கொடுப்பீரா மாட்டீரா? இரண்டில் ஒன்று சொல்லும் என்றார். உடனே என் தகப்பனார், எனக்கு பௌத்திரன் வேண்டாமா? உமக்கெப்படி ஸ்வீகாரம் கொடுப்பேன் என்றார். இதை கேட்டவுடனே சம்பந்தி முதலியாருக்கு ஆக்ரம் உண்டாகி அவர் வீட்டுக்கு போய் ஞானாம்பாளை கூப்பிட்டு, உனக்கு நான் வேண்டுமா புருஷன் வேண்டுமா என்று கேட்க, அவள் இருவரும் தான் வேண்டும் என்றாளாம். இருவரிலும் யார் விசேஷம் என்று அவர் மறுபடியும் கேட்க, அவள் புருஷன்தான் விசேஷம் என்று நேரே உத்தரவு சொன்னால் தகப்பனாருக்கு கோபம் வரும் என்று நினைத்து, என் தாயாருக்கு தன் தகப்பனாரை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமல்லவா என்று வினயமாகவும் மறைபொருளாகவும் மறுமொழி சொன்னாள். அதற்கு சற்று நேரம் அவருக்கு பயன் தெரியாமலிருந்து பிற்பாடு தெரிந்து கொண்டு ஞானாம்பாளை வாயில் வந்தபடி தூஷித்து, இனிமேல் நீ உன் புருஷன் வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், அவனும் இங்கே வருவதை பார்க்கலாம் என்று சொன்னாராம். தூஷணியான வார்த்தைகளை அவள் கேளாதவளானபடியால் உடனே நடுக்கமும் ஜுரமும் கண்டு கர்ப்பத்துக்கு அபாயம் வந்துவிட்டது. இந்த செய்திகளெல்லாம் என் தகப்பனார் கேள்விப்பட்டு அவர் என்னை அழைத்து, உனக்கு தகப்பன் வேண்டுமா பெண் சாதி வேண்டுமா என நான் இருவரும் தான் வேண்டும் என்றேன். அவர், அது கூடாது, நான் வேண்டுமானால் உன் பாரியை தள்ளிவிட வேண்டும் என்றார். நான் என் தகப்பனரை பார்த்து, பிதுர்வாக்கியம் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் ஒத்திருக்கிற பட்சத்தில் நான் அந்தப்படி நடக்க வேண்டியதுதான். சகல சாஸ்திரங்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் விரோதமாகவும் நிஷ்காரணமாகவும் என் பாரியை தள்ளிவிடும்படி சொல்கிறீர்கள். அந்த உத்தரவை நான் எப்படி அனுஷ்டிக்கக்கூடும் என்றேன். உடனே அவருக்கு காலாகினி போல் கடும் கோபமுண்டாகி, அடா பயலே, இதற்குத்தானா உன்னை நான் பெற்றேன் வளர்த்தேன்? நேற்று வந்தவளை பொருளா எண்ணி என்னை அலட்சியம் செய்தாயே. இனிமேல் அவளும் இங்கே வரக்கூடாது, நீயும் அங்கே போகக்கூடாது. இனி நீ அவளிடத்தில் பேசினால் எனக்கு நீ பிள்ளையும் அல்ல, நான் உனக்கு தகப்பனும் அல்ல, என்னுடைய ஆஸ்தியும் உனக்கு நாஸ்திதான் என்றார். இதை கேட்டவுடனே எனக்கு எவ்வளவு துயரம் உண்டாயிருக்கும் என்பதை இதை வாசிக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமே அல்லாது அதை விவரிக்க நான் சக்தியுள்ளவனல்ல. இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதற்கு முன் ஒரு நாளும் நான் கேட்டதில்லையாதனால் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பாணம் போல் என் இருதயத்தை பிளந்தது. சம்பந்தி முதலியார் வீட்டுக்கு நானும் போகக்கூடாது, என் வீட்டுக்கு ஞானாம்பாளும் வரக்கூடாதென்று சம்பந்தி முதலியாரும் என் தகப்பனாரும் ஆணையிட்டு மறித்த பிற்பாடு இனிமேல் அவளை எப்போது காணப்போகிறோம் என்று நான் துக்காக்கிரனாயிருக்கும் போது என் தாயார் பரிதாப முகத்துடன் என்னுடன் வந்தார்கள். அவர்களை கண்டவுடனே, அம்மா, நடந்த சங்கதிகளை எல்லாம் கேள்விப்பட்டீர்களா என்று சொல்லி அழுதேன். அவர்களும் சற்று நேரம் என்னுடன் கூட விசனப்பட்ட பிற்பாடு என் கண்ணீரை துடைத்து சொல்கிறார்கள், அப்பா, நீ கிளேசப்பட வேண்டாம். பெரியவர்களாயிருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு சமயத்திலும் கோபம் வருகிறதும் பிற்பாடு தணிகிறதும் வழக்கம்தான். இப்போது உன் தந்தையார் ஏதோ சொல்கிறார் என்று துக்கிக்க வேண்டாம். நீ பிறந்தது முதல் இந்நாள் மட்டும் உன்னை உயிருக்கு உயிராய் வளர்த்தவர்கள் இப்போது கோபமாய் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்காக மனஸ்தாபப்படலாமா? அதற்கு முன் அவர்கள் செய்த நன்மையை மறந்து விடலாமா? அவர்கள் கோபத்திலே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் நிஜமென்று நீ மனம் வருந்தாதே. ஞானாம்பாளை நீ சீக்கிரத்தில் பார்ப்பாய் என்று பலவிதமாக என் தாயார் எனக்கு திடன் சொன்னார்கள். அவர்கள் என் கூட இருந்த வரையில் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அவர்கள் போனவுடனே அந்த ஆறுதலும் போய்விட்டது. என்னுடைய வியாக்குளத்தை அதிகப்படுத்துவதற்கு இன்னொரு காரணமும் கூட சேர்ந்தது. அஃது என்னவென்றால், சம்பந்தி முதலியாருக்கும் என் தகப்பனாருக்கும் உண்டான சண்டை நிமித்தம் ஞானாம்பாளுக்கு வியாதி அதிகரித்து அவளுடைய கர்ப்பமும் அழிந்து போனதாக நான் கேள்விப்பட்டு வேல் தொலைத்த புண்ணிலே கொல்லிக்கட்டையை சொருகினது போல் பெரும் துயரத்தை அடைந்தேன். அந்த சண்டைக்கு காரணமாயிருந்த கர்ப்பம் அழிந்து போயும் அதனால் விளைந்த கலகம் தீரவில்லை. குதிரை தூக்கி போட்டதும் இல்லாமல் மேலே ஏறியும் மிதித்தது போல் என் தகப்பனார் மறுபடியும் சும்மா இராமல் எனக்கு வேறே பெண் விசாரித்து கல்யாணம் செய்விக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டதாக நான் கேள்விப்பட்டு இப்படிப்பட்டவர்களுடைய முகத்தில் விழிக்காமல் ஞானாம்பாளையும் அழைத்து கொண்டு எங்கேயாவது போய்விடலாம் என்கிற எண்ணம் உண்டாயிற்று. ஆனால் ஞானாம்பாள் வியாதியாயிருப்பதினாலே அவளை அழைத்து கொண்டு போவது தகுதியல்லவென்றும் நான் முந்திப்போய் ஓர் இடத்தில் நிலைத்திருந்து கொண்டு பிற்பாடு அவளை அழைத்து கொள்ளலாம் என்றும் எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். ஆனால் அவளுக்கு தெரிவிக்காமல் போனால் அவளுடைய வியாதி அதிகரிக்கும் என்று பயந்து சகல விவரங்களையும் ஒரு அந்தரங்க கடிதம் மூலமாக அவளுக்கு தெரிவித்தேன். அதற்கு உடனே மறுமொழி அனுப்பினாள். அதில் நான் தேசாந்தரம் போகக்கூடாதென்றும் சில விசை நான் தேசாந்தரம் போகிற பட்சத்தில் தன்னையும் அழைத்து கொண்டு போக வேணுமென்றும் எழுதியிருந்தாள். நான் அவளை அழைத்து கொண்டு போவதற்குள்ள அசந்தர்ப்பங்களை விவரித்து இரண்டாவது கடிதம் அனுப்பினேன். அதற்கு ஒரு பதிலும் வராதபடியால் நான் சொல்ல நியாயங்களை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று ஊகித்து கொண்டேன். அவளுக்கு நான் புறப்பட போகிற தினத்தையும் தெரிவிக்கவில்லை. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 22 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.